ஈழத்தமிழர் புலம்பெயர்வு ஒரு பார்வை என்கிறதான இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் இன்றைய புலம்பெயர்வுக்கு முன்னால் இடம்பெற்றதாக அமைகிற புலம்பெயர்வுகள் பற்றி கவனித்திருந்தோம். உண்மையில் புலம்பெயர்வு என்பது இடப்பெயர்வு என்ற ஒரு அடிப்படையையும் அதை கடந்த நாடு நோக்கியதான வேறு நாடு நோக்கியதான பெயர்வுகள் என்ற அடிப்படையிலும் இடம்பெறுகிற வகையில் இத்தகையதான இந்த புலம்பெயர்வில் மற்றொன்றையும் கூட நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதான தேவை அமைகிறது. ஈழத்திலேயே ஈழத்தமிழ் மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்டதான ஒரு நிகழ்வும் அமைந்திருக்கிற பொழுது புலம்பெயர்வு என்ற பதப்பிரயோகத்தை தவிர்த்து இடப்பெயர்வு என்று அந்த நிகழ்வுக்கு நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இத்தகையதான இடப்பெயர்வு கூட அந்த மக்களின் வாழ்வியல் சூழ்நிலைகளிலும் அந்த மக்களின் ஏனைய அம்சங்களிலும் வேறு வகைப்பட்ட வித்தியாசமான தாக்கங்களை ஏற்படுத்தியதாக அமைகிறது என்பது கவனிக்கத்தக்கது. எனவே சரியாக சொன்னால் ஈழத்தமிழர் புலம்பெயர்வு என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்துக்குள் இன்றைக்கு நம் அனைவருக்கும் தெரிந்ததாக அமைகிற புலம்பெயர்வு மட்டுமல்லாமல் இதற்கு முந்தியதாக நிகழ்ந்த புலம்பெயர்வுகளும் அதே போல ஈழத்துக்குள்ளேயே நடந்த இடப்பெயர்வு அல்லது அந்த மக்களை பொறுத்தவரையில் அது கூட அவர்கள் வாழ்ந்த புலத்திலிருந்து வேறிடம் நோக்கி நகர்தல் என்ற வகையில் ஒரு புலப்பெயர்வு என்ற வகையிலும் இடம்பெற்றிருக்கின்றன எனலாம். ஆரம்பங்களில் நிகழ்ந்த புலம்பெயர்வுகளுக்கும் இன்றைய புலம்பெயர்வுக்கும் வேறுபாடு அல்லது வித்தியாசம் பலவாறாக காணப்படுகிறது என்பது சென்ற அங்கத்திலேயே நாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் முன்னையதான புலம்பெயர்வுகள் குறிப்பாக சொல்லுகிற பொழுது மலேசியா நோக்கியதான புலம்பெயர்வும் அதே போல பெரும்பாலும் அல்லது கூடுதலாக லண்டன் நோக்கியதான புலம்பெயர்வும் கொஞ்சம் விரிவாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த புலம்பெயர்வு பற்றிய பார்வையை சற்று அகலிக்கும் அல்லது போனால் விரிவானதாக ஆக்கும் என்ற அடிப்படையில் அவை தெளிவுபட வேண்டும் என்பதற்காக அவை குறித்து நோக்கிக் கொள்ளலாம். மலேயா நோக்கியதான இந்த புலம்பெயர்வு என்பது நம்மவர்களை பொறுத்தவரையில் இன்றளவிலும் கூட நினைத்து பார்க்கப்படுகிற ஒரு அடிப்படையாக அமைகிறது என்பது இந்த புலம்பெயர்வினால் மலாயா நாட்டில் இடம்பெற்றதான அவர்களின் வாழ்க்கையும் வாழ்வியலும் காத்திரமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருந்தன என்பதும் கவனிக்கக்கூடியதான ஒன்று. சரியாக அதனை சொல்வதானால் இந்த மலாயா புலம்பெயர்வில் அந்நாட்டி வாழ்க்கையோடு இணைந்து கொண்டதான ஈழத்தவர்கள் அந்த நாட்டிலேயே தொழில் வாய்ப்பு துறைகளையும் அதுபோலவே சிறப்பானதான பதவி நிர்வாகங்கள் முதலானவைகளையும் ஏற்படுத்தி கொண்டு காலகதியில் தமக்குரிய அமைப்புகளையும் அங்கே நிறுவிக்கொண்டார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. அதாவது இந்த புலம்பெயர்ந்தவர்களின் சங்கங்கள் அமைப்புகள் முதலானவைகள் அங்கே நிறுவப்பட்டனவாக அமைந்தன. இந்த சங்கங்கள் அமைப்புகள் முதலானவைகள் மலாயா நாட்டிலும் குறிப்பாக கவனிக்கிற பொழுது மலாயா நாட்டில் இருந்து கொண்டேயே ஈழ நாட்டிலும் அதாவது இலங்கையிலும் தங்களினுடைய செல்வாக்கை செலுத்துவனவாக அமைந்திருந்தன. இது பற்றியதான தரவுகள் பரவலாக விரிந்து காணப்படுவனவாக அமைகின்றன. அவற்றை குறிப்பிட்டு நோக்குவது என்று சொல்கிற பொழுது அன்றைய காலகட்டத்தில் அதாவது இலங்கை ஒரு காலனித்துவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பின்னால் அது முடிக்குரிய குடியேற்ற நாடாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த முடிக்குரிய குடியேற்ற நாடு என்ற வகையில் சட்டசபைகள் முதலானவைகள் நிறுவப்பட்டு அவற்றுக்கு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறதான தேர்தல் முதலானவைகள் இடம்பெற்று கொண்ட பொழுது அந்த தேர்தல் முதலானவைகளில் குறிப்பிட்டவர்களை தெரிந்தெடுப்பதற்குரிய தேர்தல் பிரச்சாரம் அல்லது போனால் அந்த தேர்தலுக்குரியதான கருத்துக்கள் வெளியிடப்படுதல் என்பதில் மலாயாவில் இருந்த இந்த சங்கங்கள் அல்லது அமைப்புகள் இலங்கையில் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் குறித்த தங்கள் கருத்துக்களையும் செல்வாக்குகளையும் கூட செலுத்தி இருக்கின்றன அல்லது செலுத்தின என்கிறதான ஒரு தகவல் உண்மையில் எந்த அளவுக்கு இந்த மலாயா புலம்பெயர்வு நம்மவர்களுக்கு ஒரு காத்திரமான புலம்பெயர்வாக அமைந்திருந்தது அல்லது போனால் ஏற்பட்டிருந்தது என்பதனை விளக்குவதாக இருக்கும் என்று கருத முடிகிறது. இந்த அளவுக்கு இத்தகையதான இந்த புலம்பெயர்வு மக்களின் வாழ்க்கை தரத்தில் அதேவேளை வாழ்வியல் சூழ்நிலைகளில் மாற்றங்களையும் வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொண்டது போலவே அவர்களது பிரதிநிதித்துவ செயற்பாடுகள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தல் ஆகியதில் இடம்பெறுகிற செல்வாக்குகள் முதலானவற்றை ஒரு வகையில் சொல்ல போனால் அமுக்கு குழுக்கள் என்பது போல அதாவது பிரஷர் குரூப்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிற அந்த அமுக்கு குழுக்களாக கூட இந்த மலாயா புலம்பெயர்ந்தோர் செயற்பட்டிருக்கிறார்கள் என்றதான ஒரு தகவலை இங்கே நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். இது போலவே கற்றறிந்தோர் குழாம் என்ற வகையில் இடம்பெற்றதான லண்டன் நோக்கிய புலப்பெயர்வு இந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இருந்ததா என்று நோக்கினால் அது பெரும்பாலும் அத்தகையதான ஒரு தன்மை அளவுக்கு இல்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. லண்டன் நோக்கிய புலம்பெயர்வில் இந்த ஒரு அமைப்பாக தங்களை ஸ்தாபித்துக் கொள்ளுதலோ அல்லது ஒரு சங்கம் முதலானவைகளாக ஏற்படுத்தி கொள்ளுதலோ என்பது பரவலாக காணப்படவில்லை என்றே சொல்லலாம். அவற்றில் கூடுதலாக தம் புலமையை வளர்த்துக் கொள்ளுதல் என்பதும் தம் நலனை பேணிக் கொள்ளுதல் என்பதுமே அமைந்தன என்பதும் அதிலும் இன்னும் சரியாக சொல்ல போனால் பெருமளவிற்கு இது காலகதியில் தமது கற்றல் முடித்த பின்னால் அந்த புலம்பெயர்ந்த நாட்டிலேயே வாழிடத்திற்கும் வாழுவதற்குமான வசதிகளை தேர்ந்து கொண்டு பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல் அல்லது பொருளாதார ரீதியாக வசதியாகுதல் என்கிறதான ஒரு தன்மையை நோக்கியே பெருமளவிற்கு நகர்ந்தது என்று சொல்லலாம். இந்த காலகட்டங்கள் என்பனவற்றில் ஏற்பட்ட அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட இந்த புலம்பெயர்வு அதன் அடிப்படையில் தங்கள் குடும்பத்தின் பிரதிநிதிகளாக அவர்களே அமைந்து அந்த வகையில் தங்கள் குடும்ப அங்கத்தவர்களின் நலன்களை கவனிக்கிறவர்களாகவே கூடுதலாக அவர்களை ஆக்கிவிட்டது அல்லது ஆக்கி இருந்தது என்று சொல்லலாம். இந்த வகையில் இப்படிப்பட்ட நிலைமை ஒரு வித்தியாசமான அதாவது பல முதிர்கன்னிகள் என்று நாம் குறிப்பிடுகிற வளமையான பிரயோகத்திற்கு எதிர்ப்பாராக முதிர் இளைஞர்கள் முதிர் காளைகள் என்பவர்கள் நிறைய பேரை ஒரு காலகட்டத்தில் ஈழத்தவர்கள் மத்தியிலே இந்த புலம்பெயர்வு லண்டன் நோக்கிய புலம்பெயர்வு ஏற்படுத்தி இருந்தது. அதாவது குடும்பத்துக்காக உழைத்து கொடுப்பவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்கிறதான வகையில் அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் அல்லது செயற்பட வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு அமைந்தது என்பதை கவனிக்கிற பொழுது லண்டன் நோக்கியதான இந்த புலம்பெயர்வு கொண்டதான ஒரு வாழ்விய சூழ்நிலையை நம் அவர்களில் சிலருக்கு ஏற்படுத்தி இருந்தது என்று குறிப்பிடலாம். எனவே இந்த முன்னைய புலம்பெயர்வில் இந்த மலாயாவும் லண்டனும் நோக்கியதான இந்த ரெண்டு புலம்பெயர்வுகளிலும் இப்படிப்பட்ட ரெண்டு வேறுபட்ட சூழ்நிலைகளை அவதானிக்கக்கூடியதாக அமைகிறது. சரியாக சொல்லுவதானால் இவைகள் பற்றிய குறித்த சில தகவல்களோடு இன்னும் விரிவாக சற்று விரிவாக இவற்றை அடுத்த அங்கத்திலே நோக்கி கொண்டு அதன் பிறகு அவற்றை நிறைவேற்றியதன் அடிப்படையில் இன்று பரவலாக சொல்லப்படுகிற புலம்பெயர்வு பற்றி விரிவாக நாங்கள் நோக்கு தொடங்கலாம்.